ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்போ சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த பூம வித்யாவில் வந்து கடைசியாக வந்து நம்பிக்கை தேவை அப்படின்னு நம்ம பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்பிக்கை இருக்கணும். கணவன் மனைவி உறவு கூட அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம வகுப்பை நிறைவு செய்தோம். இப்போ அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி அப்படிங்கிறத நாரத மகரிஷி சனத்குமார மகரிஷிக்கிட்டையும் கேட்குறார். பையனே, அந்த ஆழ்ந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி என்பதை நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு நாரதர் கேட்குறார். அது வந்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு தான் நிஷ்டை என்று பார்த்தோம். அதாவது நிஷ்டை அப்படின்னா நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், எப்படியோ ஒரு இடத்துல போய் அப்படியே அமைதியாக உட்காந்து தவம் இருக்கிறது தானே நிஷ்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் இல்லையா. ஆனால் இங்கே சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிஷ்டை அப்படின்னா லட்சியம் அப்படின்னு சொல்லுது. நிஷ்டை அப்படின்னா லட்சியம். என்ன லட்சியம்? எல்லோருக்கும் லட்சியம் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியம் இருக்கும். ஆனால் அந்த லட்சியங்கள் வந்து பலருக்கும் பலவாறாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆசைகள் தானே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசை. அந்த ஆசையின் அடிப்படையில் நான் இப்படி டாக்டர் ஆக போகிறேன், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசையை அடிப்படையில் லட்சியமாக வச்சு பயணிப்பாங்க இல்லையா. ஆனால் அதை வந்து நம்ம லட்சியம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அது நம்முடைய தேவை, அவ்வளவுதான். உலகத்தில் நம்ம வாழ்வதற்கான ஒரு தேவை தானே தவிர அதை வந்து லட்சியம் என்று பார்க்க முடியாது. லட்சியம் என்பது ஒன்றே ஒன்று தான். அது என்ன அப்படின்னா நம்மையும் இறைவனையும் யார் என்று அறிவது தான் லட்சியம். ஏன்னா எங்கள் லட்சியம் அப்படின்னா அது ஒன்றாக மட்டும்தான் இருக்க முடியும். அந்த ஒன்று தான் இறைவன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அப்போ அந்த இலக்கு தான் இங்கே வந்து நம்முடைய சனாதன தர்மம் வந்து வகுத்து கொடுத்து வச்சுருக்கு. நம்முடைய பாதையில் நிறைய பேருக்கு வந்து லட்சியம் தெரியாது. நான் இப்படி தான் போகணுமா அப்படி தான் போகணுமான்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணுதுன்னா அழகாக லட்சியத்தை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க நம்முடைய மகரிஷிகளெல்லாம். அதுக்கு பேர் தான் புருஷார்த்தம். புருஷார்த்தம்னா என்னென்னா தர்மார்த்த காம மோட்சம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்ற நான்கு நிலைகளில் நம்ம பயணம் பண்ணி இறுதியாக வீடு பேறு விடுதலை என்று நம்ம பார்த்தோம். தமிழில் பார்க்கும்போது சொன்னேன் இல்லையா, அறம், பொருள், இன்பம், வீடு. அப்போ இங்கே வீடு அப்படிங்கிற நிலையை நம்ம அடையிறது தான் லட்சியம். அதுதான் புருஷார்த்தம். அதுதான் இங்கே இருக்க வேண்டுமே தவிர வேறு வந்து நம்ம உலகியல் வாழ்க்கையில் வாழ்வதற்காக ஒரு லட்சியத்தை நான் வச்சுக்கிட்டேன், நான் டாக்டர் ஆகணும்னு படித்தேங்க, நான் டாக்டர் ஆகிட்டேன் அப்படின்னா அது ஒரு லட்சியம் என்று சொல்ல முடியாது. அது நம்முடைய தேவை, நம்முடைய ஆசை என்று வேணால் சொல்லலாமே தவிர அது எப்படி லட்சியம் என்று சொல்ல முடியும். அப்போ நிறைய பேருக்கு வந்து நிஷ்டைனா லட்சியம்னா என்னன்னு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரிலாம் குழப்பங்கள் நிறைய பேர் இடத்துல உண்டாகி ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு லட்சியத்தை நோக்கி போயிட்டுருக்கோன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லட்சியங்கள் இப்படி இருக்காமல் எல்லோருக்கும் ஒரே லட்சியம், அது இறைவனை அடைவது, இறைவனை அனுபவமாக்குவது தான் லட்சியம் என்று இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஏன் அதை லட்சியம்னு வச்சிருக்கு அப்படின்னா இங்கே இருப்பது இறைவன் மட்டும்தான் என்று தெரிந்து கொள்வது தான். ஏன்னா தெரிந்து கொண்டு விட்டால் இங்கு இறைவனுக்கு வேறாக எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு வருது இல்லையா. அதுதான் இங்கே நம்ம அடைய வேண்டிய இலக்கு. அதுக்கு பிறகு இங்கே அடைவதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் லட்சியமாக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், அது உங்களுடைய முடிந்த முடிவு தானா, அதுதான் உங்களுடைய கோலானா எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தர் ஒலிம்பிக்கில் ஓடணும்னு லட்சியமாக வச்சுருக்காரு. அப்போ அந்த லட்சியத்தை வந்து அவர் ஒலிம்பிக்கில் ஓடி முதல் பரிசு வாங்கிட்டார்னு வச்சுக்கலாம், வெற்றி பெற்று விட்டார். அவ்வளோதானா அவர் அந்த ஒலிம்பிக்கில் ஓடி பட்டம் பெற்று விட்டோன்னே திருப்தி ஆகிட்டாரானா? இல்லை இல்லையா. அவருடைய லட்சியமாக அது இருந்தாலும் அதில் அவர் ஜெயிச்சிட்டாலும் அவர் திருப்பி சும்மா இருக்க மாட்டார். திருப்பி ஏதாவது ஒலிம்பிக் நடந்தாலோ, திருப்பி எங்கேயாவது இந்த மாதிரி பயிற்சிகள் போட்டிகள் நடந்தாலோ அதில் போய் மீண்டும் கலந்துக்குவார். அப்போ கலந்துக்கும் போது இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அப்போ அவர் லட்சியத்தையே அடைந்து விட்டார் இல்லையா, திருப்பி அவர் சும்மா இருக்கலாமில்ல, அப்படி இருக்க மாட்டாங்க. அது மாதிரி தான் நம்ம உலகியல் தேவைகளில் கூட. இப்போ ஒருத்தர் மருத்துவன் ஆகணும், லட்சியத்தை அடைஞ்சிட்டேன்னா மருத்துவன் ஆயிட்டாரு, லட்சியத்தை முடிச்சிட்டாரா? முடிய மாட்டார். ஏன்னால் வைத்தியம் படித்த பிறகு எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது என்ன படிக்கலாம்னு யோசிப்பார். எம்டி படிக்கலாமா, அதுக்கு மேற்கொண்டு ஏதோ படிப்பெல்லாம் இருக்குல்ல, அப்போ இன்னும் அதுக்கு மேற்பட்ட படிப்புகள் படிக்கலாம் அப்படின்ட்டு திருப்பி ஒரு சிந்தனை அவர்கிட்ட எப்போ எழுந்திருக்கிறதோ, அப்போ அதற்கு பெயர் எப்படி லட்சியம் என்று சொல்ல முடியும்? அப்போ அது லட்சியம் கிடையாதுங்கிறது தான் இங்கே சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. இங்கே மகான்கள், மகரிஷிகள், நம்முடைய ஞானிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லட்சியம் என்பது ஒன்றே ஒன்று தான், அது இறைவனை அறிவது தான், பரமனை உணர்வது தான் லட்சியம். வேறு எதுவுமே லட்சியமாக இருக்க முடியாது என்று சொல்வதற்கு பெயர் தான் இங்கே நிஷ்டா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. நிஷ்டான்னா நம்ம வந்து தவம் என்று சொல்கிறோம் தமிழில். தவம் என்றால் இதுதான், தன்னைத்தான் அறிகின்ற நிலை. அது வந்து திருவள்ளுவர் அழகாக சொல்லுவாருன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். திருக்குறளில் வந்து திருவள்ளுவருடைய ஒரு குறள் இருக்கு இல்லையா, தவம்னா என்ன அப்படிங்கிற அதிகாரத்தில் பேசும்போது, உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்னு திருவள்ளுவருடைய திருக்குறள் சொல்லுது, தவம்னா என்ன அப்படிங்கிற அதிகாரத்தில். அப்போ நம்ம இங்கே தவம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நிஷ்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வேறு வேறு கிடையாது. நாம் எதற்காக வந்திருக்கிறோம் அதை நாம் அனுபவமாக உணர்வது தான் இங்கே தவம். அப்போ அதை தான் இங்கே லட்சியம் என்று மகான்கள் சொல்லி கொடுக்கும்போது, இப்போ அந்த லட்சியத்தை நோக்கி நாம் செல்லுகின்ற பாதையிலே வந்து பல தடைகள் வரும். உடனே அந்த லட்சியத்தை அடைந்து விட முடியாது. அதற்கான பயணப்பாதை இருக்கு இல்லையா, அந்த பயணப்பாதையில் நம்ம போகும்போது பல தடைகள் நமக்கு வரும். அது எப்படிங்க நான் தகர்த்தெறிவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அருமையான வழி சொல்லி கொடுக்குறாங்க மகான்கள். உங்களுக்கு லட்சியத்தை நோக்கி நடைபெறுகின்ற நிலையிலே வருகின்ற தடைகளை தகர்த்தெறிய வேண்டுமானால் நீங்கள் எதுவும் செய்யலை, எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பு செய்து விட வேண்டும் என்று சொல்கிறாங்க. அர்ப்பணிப்பு அதாவது இங்கே நான் என்ன செய்கிறேன், என்னுடைய முயற்சி என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, எல்லாம் நீ செய்கிறப்பா இறைவா, அதற்கான ஒரு கருவி இந்த உடலும் மனசும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உயர் பாதையில் நீங்கள் பயணம் பண்ணுறதற்கான லட்சியத்தை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும்போது எல்லாம் அது செய்துங்கிற மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு மனப்பான்மை உங்ககிட்ட வந்துட்டா, உங்களுடைய ஈகோ தானாகவே போயிடும். இங்கே நான் செய்கிறேங்கிற அகங்காரம் போயிடும், அப்புறம் எனது என்னுடையது செயல் அப்படிங்கிற அந்த அபிமானம் போயிடும். ஏன்னா நிறைய பேர் அதான பண்ணுறாங்க, இப்போ நான் செய்கிறேங்கிற ஒரு அகங்காரம் வச்சுக்கிறாங்க, அப்புறம் இது எனது செயல் என்னுடைய செயல் அப்படிங்கிற ஒரு அபிமானமும் வச்சுக்கிறாங்க. இதுக்கு தான் நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் அமகார பற்று. அப்போ இந்த பற்று நம்மக்கிட்ட இல்லாமல் போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன, அர்ப்பணிப்பு மனப்பான்மை வந்துடணும். இங்கே நான் ஒன்றும் செய்யலை, எல்லாம் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அந்த ஏக சக்தியிடமே அர்ப்பணித்து விட வேண்டும். அப்போது மட்டும்தான் நம்முடைய பாதையிலே நமக்கு சோர்வு உண்டாகாது என்று இங்கே மகரிஷிகள் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஒரு லட்சிய பாதையை நோக்கி பயணம் பண்ணும்போது நமக்கு இடையில சோர்வு வந்துவிடும். என்னடா நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் நடக்க மாட்டேங்குது, ஃபெயிலியராக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு சட்டன் ஸ்டேஜில் என்ன பண்ணுவோன்னா, பேக் அடிச்சிருவோம். நம்ம எது பண்ணாலும் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை, போதும் நிறுத்திக்கலாம் அப்படி இப்படின்னு மைண்டு வந்து சொல்லும். அப்போ அதை வச்சு நிறைய பேர் வந்து ரிவர்ஸ் போயிடுவாங்க. அந்த நிலை வரக்கூடாது அப்படின்னா, நீங்கள் அர்ப்பணிப்பு மனப்பான்மைக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கே செய்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் செய்யலை, உங்களை வச்சு அது செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்போ அது என்ன செய்தோ செய்யட்டுமே அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்போது இங்கே ஒன்றும் சோர்வு வருவதற்கும் பிரச்சனை இல்லை, எது வரதுக்கும் அவசியம் இல்லை இல்லையா. அதை இங்கே மகான்கள் சொல்லி கொடுக்கறது தான் நிஷ்டை என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம எப்படி பண்ணணும், இப்போ நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும், அந்த லட்சியத்தை உங்களுடைய வாழ்க்கையாக கொள்ளுங்கள், அதையே நினையுங்கள், அதையே கனவு காணுங்கள், அந்த லட்சியத்திற்காகவே வாழுங்கள் என்று எங்கள் மகான்கள் சொல்லித்தராங்க. ஏன்னா நம்முடைய லட்சியம் என்ன, இறைவனை தன்னுள் உணர்வது, இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, நான் யார் என்ற தீவிர விசாரத்தினாலே விவேகத்தினாலே நாம் விழித்து கொள்வது. அப்போ அது நம்முடைய தேவை, அதுதான் நம்முடைய லட்சியம், அதற்காகவே வாழ்க்கையை வாழ வேண்டும், அதை பற்றியே நாம் சதா சிந்திக்க வேண்டும், அதை பற்றியே நாம் கனவு காண வேண்டும், அந்த லட்சியத்திற்காக வாழ்வதுதான் வாழ்க்கை என்று இங்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்முடைய உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா, இந்த மூளை, நம்முடைய உடல் தசைகள், நரம்புகள் என்று நம்முடைய உடல் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அந்த லட்சியத்தினால் நிறையட்டும். மற்ற விஷயங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுடுங்க. ஏன்னா இங்கே எல்லாமே இந்த உடல் என்ன, எதற்காக இந்த உடல் வந்திருக்கிறது, உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினுக்கு உள்ளே உத்தமனைக்கான், அவை பிராட்டி சொன்னது தான். இந்த உடம்பு வந்து எதற்காக பயன் அடைஞ்சிருக்கு, இறைவனை உணர்வதற்கு, உடம்பை வைத்து அந்த உணர்வை அந்த இறைவனை நம்முள் அனுபவமாக உணர்வதற்கு, அதுக்கு தான் உடம்பு கொடுத்துருக்கு. அதுதான் திருமூலருடைய திருமந்திரம். உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்கு உள்ளே உருபொருள் கண்டேன். அப்போ இங்கே உடம்பை வந்து நான் வேண்டியதில்லைன்னு நினச்சேன், ஆனால் இங்கே உண்மையிலேயே இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் நான் இறைவனை என்னுள் உணர முடிஞ்சுது அப்படிங்கிற அந்த நிலையை அடையிறதுக்கு தான் இங்கே நமக்கு இந்த ஒரு கருவி பயன்பாட்டில் இருக்குது. அப்போ இதை வைத்து கொண்டு நான் என்னுடைய லட்சியத்தை, என்னுடைய இலக்கை நான் நோக்கி பயணிக்கிறேன் என்பது தான் இங்கு நாம் நம்முள் நிறைவாக நிறைத்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்போ இங்கே இது ஒன்று மட்டும்தான் வெற்றிக்கான வழி என்று இங்கே சனத்குமாரர் சொல்லி கொடுக்குறார். யாருக்கு? நாரத மகரிஷிக்கு. நாரத மகரிஷி கேட்குறார், சனத்குமார மகரிஷியே, எனக்கு வந்து நம்பிக்கையை வளர்த்து கொள்வதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கும்போது நிஷ்டை தேவை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நிஷ்டை தான் வந்து லட்சியம் என்று பார்த்தோம். அந்த லட்சியம் தான் இங்கே நமக்கு நம்முடைய ரத்தத்தில் ஊர்ன, நம்முடைய உடலோடு கலந்த, நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு உயரிய பாதை என்று இங்கே சுட்டி காட்டப்படுது. அப்போது இந்த நிலையை நம்ம அடையணும்னா நம்ம அதிலிருந்து விலகாமல் மன உறுதியோடு அதை பயன்படுத்திக்கணும், மன உறுதியோடு நம்ம அதில் பயணிக்கணும். அதற்கு தான் இங்கே நிஷ்டை என்று பெயர். அப்போ மன உறுதி இருந்தால்தான் அந்த ஆழ்ந்த நம்பிக்கை நம்ம இடத்துல வந்து உருவாக முடியும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கிறோம்னா அதை பற்றிய ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை வந்து உறுதியாக இருக்கணும்னா நமக்கு மனம் அந்தளவுக்கு அதை பற்றி ஒரு உறுதித்தன்மையை அடைந்திருக்க வேண்டும். ஏன்னா மைண்டு வந்து ஒரு ஆசிலேஷன் மைண்டாக இருந்ததுன்னா நம்பிக்கையில் நிற்காது இல்லையா. ஏன்னா மைண்டு பொறுத்த வரைக்கும் அப்படி தான், ஸ்டேபிளாக இருக்காது, தடுமாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கும், நாளைக்கு வேறு ஒரு முடிவை மாற்றிக்கும். வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருப்பது மனசு இல்லையா. அப்படிப்பட்ட மனம் வந்து இந்த மாதிரி அவநம்பிக்கையான விஷயங்களுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அதில் வெற்றி பெற முடியாது. அப்போ இங்கே நம்பிக்கையை வந்து நம்ம ஆழமாக வளர்த்துக்கிறதுல மன உறுதி கண்டிப்பாக வேண்டும். மன உறுதி இல்லாவிட்டால் நம்பிக்கை வராது என்று இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ மன உறுதி உடையவனே ஆழ்ந்த நம்பிக்கை உடையவனாகின்றான். ஆக மன உறுதியை வளர்த்து கொள்வது எப்படி என்பது அறிவதற்காகத்தான் ஒருவன் பாடுபட வேண்டும் என்கிறார் இங்கு சனத்குமார். இப்போ நாரதர் கேட்குறார், ஐயனே, மன உறுதியை வளர்த்து கொள்வது எப்படி என்பதை நான் அறிய விரும்புகின்றேன் அப்படின்னு அடுத்த கேள்வி எழுப்புறார். ஏன்னா இப்போ நம்பிக்கையை பற்றி பேசினார், நம்பிக்கைக்கு தேவை நிஷ்டா, நிஷ்டைன்னா லட்சியம். அப்போ அந்த லட்சியத்தை அடைவதற்கான மன உறுதியும் நமக்கு வேணும். சும்மா நான் லட்சியத்தை அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சும்மா உட்காந்துருந்தா நடந்துருமா? அந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த கோலை அடைகிறதுக்கான காரியங்களையும் செய்யணும். காரியமும் செய்யாமல் அதை அடைய முடியாது, செயலும் இருக்கணும் இல்லையா. அதை தான் இங்கே சொல்கிறாரு. மன உறுதியை வளர்த்து கொள்வது எப்படி என்று நான் அறிய விரும்புகிறேன் அப்படின்னு நாரத மகரிஷி சனத்குமார மகரிஷி கிட்ட கேட்ட உடனே அதுக்கு அழகாக சனத்குமாரர் சொல்கிறாரு, செயல்பட்டால்தான் மன உறுதி வரும். அப்போ பாருங்கள், செயலில் செயலற்ற தன்மை. இங்கே மன உறுதி அப்படிங்கிறது எப்படின்னா நம்ம செயல்படணும். சும்மா நான் வந்து நிஷ்டை உக்காந்துட்டேன் அப்படின்ட்டு கண்ணை மூடி தவத்தில் இருக்கிறது இல்லை. இங்கே தவம் அப்படிங்கிற விஷயமே வந்து மகான்கள் வந்து கூடங்கமாக பேசுவாங்க. நம்ம மேலோட்டமாக எடுத்துக்கிட்டு ஏதோ தவம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நான் போய் எங்கேயோ ஒரு குகையில் உட்காந்துக்கிறேன், இமயமலையில் போய் அப்படி இமயமலை சாரலில் தவம் இருக்க போகிறேன் அப்படின்னு எல்லாம் கிளம்பி போயிடக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி தவத்தை பற்றியெல்லாம் இங்கே சாஸ்திரம் பேசுவது கிடையாது. அதெல்லாம் வந்து புரிதல் இல்லாதவர்கள் செய்கின்ற தவம். அதாவது தவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, ஏதோ சினிமாவில் பார்த்துட்டு நானும் தவம் பண்ணுறேன்ட்டு போயிருப்பாங்க, அப்படி தான் போகிறது. ஆனால் உண்மையான தவம் என்பது உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமல். நான் எதற்காக இந்த உடம்பு எடுத்து வந்திருக்கிறேன், அதுதானே மிகப்பெரிய நோய். அந்த நோயை பற்றி எனக்கு தெரியணும். அந்த நோய் என்ன நோய், எப்படிப்பட்ட நோய், அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன வழி என்று ஆராய்வது தான் உற்ற நோய் நோன்றல், உயிருக்கு உருகன் செய்யாமை. அப்போ அப்படிப்பட்ட பிறவி எடுத்து நான் வந்திருக்கிறேன், நான் யார்? நான் இந்த உடலா? நான் இந்த மனமானா? இல்லை, நான் இந்த உயிர். அப்போ நான் இந்த உயிராய் உணர்வாய் இருக்கிறேன். அப்போ அந்த உயிர் உணர்வுங்கிறத நான் எனக்குள்ளே உணர்ந்து கொண்டா நான் எப்படி இருப்பேன்? எல்லா உயிர்களையும் நேசிப்பேன் அல்லவா, எல்லாவற்றிலும் என்னை காண்பேன் அல்லவா. அதுதான் இங்கே உயிருக்கு உருகன் செய்யாமை. வாடிய பயிரை கண்டபோது நான் வாடினேன் வல்லர் பெருமான் சொல்ல முடியுதுன்னா எல்லா உயிர்களிலும் தன்னை காண்கின்றார். அதாவது எல்லா உடல்களிலும் தன்னையே உயிராக காண்கின்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா உயிருங்கிற நிலையில் இங்கே இறைவனுடைய ஆற்றல் வைபவம் தான் இங்கே எல்லா உடல்களுக்குள்ளும் ஊடுருவி காணப்படுகிறது. அப்போ அப்படிப்பட்ட உயிராய் உணர்வாய் இறைவன் இருக்கிறதுனால அந்த உயிர் நிலை, அந்த உணர்வை நம்ம பிடிக்கிறதுக்கு இங்கே செயல் தேவைப்படுது. அந்த செயல் தான் இங்கே மன உறுதியை கொடுக்கும் என்று மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்போ செயலில் ஆழ்ந்து ஈடுபடுபவனே மன உறுதியை பெறுகின்றான். அப்போ செயல் என்றால் என்ன? அந்த செயலை அறிவதற்காக ஒருவன் விருப்பம் கொள்ள வேண்டுமல்லவா? அதை பற்றியும் மீண்டும் இங்கு நாரத மகரிஷி கேட்கிறார். இங்கு நாரத மகரிஷி வந்து ஒன் பை ஒன்னாக கேள்வி கேட்டே வரார். அதுக்கு சனத்குமார மகரிஷி வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டே வரார். அதுதான் பூம வித்யா. இப்போ பூம வித்யாவில் நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இதை விட உயர்ந்தது இது, இதை விட உயர்ந்தது இது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே வந்து நம்பிக்கையில் கொண்டு வந்து நிறுத்தினார். ஏன்னா எல்லாமே நம்பிக்கை, நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை, கடவுளே நம்பிக்கை தான். ஏன்னா நம்பிக்கை இல்லாவிட்டால் கடவுளே இல்லை. அப்போ நீங்கள் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எதில் விதைக்கிறீங்களோ அதுவே கடவுளாக மாறுது, அவ்வளோதானே விஷயம். அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்பிக்கை நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அந்த பயணத்தினுடைய இலக்கே என்னவாக இருக்க வேண்டும் என்று புரியாமல் நீங்கள் அந்த இலக்கை அடைய முடியாது. அப்போ அந்த இலக்கை நம்ம சரியாக தீர்மானித்து கொள்வது தான் இங்கே மனித வாழ்க்கையின் மகத்துவம். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே எல்லாமே காட்டி கொடுக்குறாங்க. நம்பிக்கைக்கு என்ன தேவை, அந்த நம்பிக்கைக்கு நிஷ்டை தேவை, அந்த நிஷ்டை என்பது இலக்கு, அந்த லட்சியம், அந்த லட்சியத்தை அடைவதற்கு இங்கு மன உறுதியும் தேவை. மன உறுதி செயலின் மூலமாகத்தான் நடைபெற முடியும். அப்போ செயல் என்றால் என்ன என்பதை நான் அறிய விரும்புகின்றேன் என்று கேட்கின்றார் நாரத மகரிஷி. அப்போ அதற்கு சனத்குமாரர் மகரிஷி விளக்கம் கொடுக்கிறார். வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வதற்கு தேவையான மிக நுட்பமான கருத்து ஒன்று இங்கே போதிக்கப்படுகிறது. வாழ்க்கையை எதிர்கொள்வதால் மனம் உறுதி பெறுகின்றது. ஏனென்றால் இங்கு வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவதல்ல வாழ்க்கை. நிறைய பேர் வாழ்க்கை அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடணும், சன்னியாசி ஆகிடணும், சாமியார் ஆகிடணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா. அது வந்து வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாதவர்கள் எடுக்கின்ற நிலை. ஏன்னா இங்கே சாஸ்திரத்தை சரியாக படிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே புரியும். அதாவது ஒரு குருட்டுத்தனமாக ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. இல்லை வாழ்க்கைங்கிறது என்ன, எதற்காக இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்ம இடத்துல ஒரு அறிவு கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த அறிவை நம்ம பயன்படுத்தி பார்க்க வேண்டும் அல்லவா. அதை எங்கள் மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அப்போ வாழ்க்கை வந்து மிக நுட்பமான ஒரு விஷயம். அப்போ அந்த வாழ்க்கையை எதிர்கொள்வது தான் நீங்கள் மன உறுதிக்கு வழி. இப்போ வாழ்க்கையை எதிர்கொள்ளாமல் நீங்கள் மன உறுதி அடைய முடியாது இல்லையா. ஏன்னா மன உறுதி அப்படிங்கிறது விலகி ஓடுவதனால் வருவது கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணலன்னு வச்சுக்கிங்களேன், அவன் அதை கண்டு பயப்படுறான்னு அர்த்தம். அப்போ அவன் அதை கண்டு பயப்பட்டான்னா அவன் எப்படி வாழ்க்கையை வாழ முடியும்? ஒவ்வொன்றுக்கும் பயந்து பயந்து தான் வாழ முடியும். அப்புறம் அவன் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்குமா, சுகம் இருக்குமா? சுகமே இருக்காது. அதை நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இங்கே பேசுது சாஸ்திரம். அதாவது வாழ்க்கையை எதிர்கொள்வது, அதுக்கு தான் மன உறுதினு பேர். அப்போ எத்தனை நூல்கள் படித்தாலும், எத்தனை சொற்பொழிவுகள் கேட்டாலும் செயலில் ஈடுபடாமல் ஒருவனுக்கு மன உறுதி வருவது கிடையாது. வாழ்க்கையை எதிர்கொண்டு பிரச்சனைகளை சந்தித்து அதற்கான செயலில் ஈடுபட்டு மனம் சம்மட்டி அடிகளை பெறும்போது மட்டும்தான் மனம் உறுதி பெறுகின்றது என்று இங்கு மிகப்பெரிய உபதேசத்தை சனத்குமார மகரிஷி நாரதருக்கு அறிவுறுத்துகின்றார். அப்போ இங்கே மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்காது. அது எப்பயுமே கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கும், எண்ணங்களால் எழுச்சி பெற்றுக்கொண்டே இருப்பது தான் மனசு. அப்போ அப்படிப்பட்ட மனசுக்கு வந்து அடி கொடுக்கணும். அடி கொடுத்தா மட்டும்தான் அது அடங்கும். நீங்கள் அட்வைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா மனசு கேட்கவே கேட்காது. எப்பயுமே பெரும்பாலானவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், உபதேசத்தினால ஒருத்தன் உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டான்னு கேட்டு பாருங்கள், கிடையவே கிடையாது. அதாவது உபதேசமெல்லாம் எப்படின்னா சும்மா இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுருவான் அவ்வளவுதான். அப்படிங்களா, சரிங்க, நானே பிரம்மமா, ஓகேங்க. நான் யாருன்னு விசாரணை செஞ்சு பார்த்தீங்களா? செஞ்சு பார்த்தேன். என்ன கண்டுபிடிச்சிங்க? நானே பிரம்மம். சரி, அப்போ நீயே பிரம்மம்ங்கிறத நிலைப்பட்டுட்டியா? நிலைப்பட மாட்டான். ஏன் அப்படின்னா அது ஒரு பரோட்ச ஞானம் தான், படிப்பறிவு. அப்போ இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து விஷய சுகங்களை புத்தக அறிவாகவும் நூல்கள் மூலமாக வைத்து கொண்டு அல்லது சொற்பொறிவுகளை கேட்டுவிட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மன உறுதி போயிடும். ஏன்னா இப்போ நானே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அவன் உடனே எங்கே பிரம்மம்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். தனக்கு வராத வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் தெரியாது. அதான் என்னமோ ஒரு வடிவேல் காமெடியா? ஆமாம், வடிவேல் காமெடியில் தான், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, தனக்கு வந்தால் ரத்தம். அது மாதிரி இவனுக்கு பிரச்சனை வராத வரைக்கும் ஊருக்கு உபதேசம் சொல்லிகிட்டு இருப்பான். எல்லாமே பிரம்மம், சர்வம் பிரம்மமயம் அப்படி இப்படின்ட்டு நிறைய பேசுவாங்க. ஆனால் தனக்கு பிரச்சனை வந்து விட்டால் அவ்வளோதான், சாதாரண மனிதனோட மோசமாக கீழே போயிடுவாங்க. அப்போ உடனே பதறுவாங்க, துடிப்பாங்க, துயரப்படுவாங்க. ஏன்பா, நீ தான் ஆத்தியாத்ம யோகத்தெல்லாம் படித்து வச்சிருக்கியா, ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிட்டியில்ல, நீயே இறைவன் தெரிஞ்சுக்கிட்டியில்ல, இறைவன் இப்படி துக்கப்படுவாரா, நீ என்ன துக்கப்பட்டுருக்கேன்னு கேட்டால் ஆனால் போப்பா அது சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஆனால் ப்ராக்டிக்கலாக வர்றது பாருன் இவ்வளோ பெரிய பிரச்சனை எனக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அப்போ தான் அவன் புலம்புவான். ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பாதையில் வர்றவங்களெலாம் நீங்கள் மேக்ஸிமம் பாருங்கள், எல்லாமே ரிட்டையர்மெண்ட் லைஃபு. அதாவது இந்த மாதிரி ஆன்மீக பாதையில் வர்றவங்களை பார்த்தீங்கன்னா அடிமட்டத்திலேருந்து வர்றவங்க ரொம்ப குறைவு. அதாவது மேக்ஸிமம் பீப்புள்ஸ் எல்லாம் எப்படின்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து எல்லாம் செட்டில் ஆகிடும், மேக்ஸிமம் சம்பாதிச்சிட்டாங்க, பென்ஷன் வந்துட்ருக்கோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஏதோ கடவுளை ராமகிருஷ்ணன் அப்படி கும்பிடு பார்ப்போம் அப்படின்னு கும்பிட ஆரம்பிக்கும் போது இது மாதிரி பாதைகள் அவங்களுக்கு கிடைக்கும் போது உள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த பரோட்ச ஞானத்தில் கூட இருப்பாங்க, அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் அப்படின்னு அத்தியாத்ம ஞானத்தை கற்றுக்கொண்ட அந்த வேதாந்த அறிவு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணும், அந்த உபதேசத்தின்படி வாழ ஆசைப்படும், அதை நடைமுறைப்படுத்த முயற்சி எடுப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் வந்தால் அவங்கள நினச்சி பாருங்களேன், அந்த அட்வைஸ் வந்து அவங்களுக்கு ஷூட் ஆகாது. ஏன் அது ஷூட் ஆக மாட்டேங்குதுன்னா அதுதான் நம்ம சொல்கிறோம். அது வந்து எப்படின்னா பரோட்ச ஞானம், புத்தக அறிவில் தெரிஞ்சு வச்சுக்கலாம், எவ்வளோ விஷயங்கள் வேணால் புத்தக அறிவில் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அனுபவ அறிவு வேறு புத்தக அறிவு வேறு. அப்போ அனுபவ அறிவுங்கிறது அடிபட்டு வரணும், தனக்குள்ள ஒவ்வொரு அனுபவங்களும் நிகழ்ந்து தான் வாழ்க்கையில் என்னவாக போகிறோங்கிறத தெரிஞ்சு போனால் அது அனுபவ அறிவு. எந்த அனுபவம் இல்லாமல் அப்படியே நான் ஏற்றி வைத்து கொண்ட மனதின் எண்ண ஓட்டங்களையே வந்து வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு வாழ்கிறதுங்கிறது நடைமுறைக்கு ஒத்து வராதில்லை. அப்போ அதுதான் இங்கே சாஸ்திரம் சொல்லுது, இங்கே அதை தான் மகான்கள் சொல்கிறாங்க. இங்கே சனத்குமார மகரிஷி அதை சுட்டி காட்டுறாரு. ஏன்னா இங்கே அனுபவம் என்பது வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்வதற்கு தேவையான மிக நுட்பமான ஒரு விஷயம் என்பதினாலே இங்கு வாழ்க்கையை எதிர்கொள்வதனால் மட்டுமே மன உறுதி பெற முடியும், விலகி ஓடுவதால் ஒருவன் மன உறுதி பெற முடியாது. அப்போ மன உறுதியை பெற வேண்டுமானால் அவன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக வேண்டும், வாழ்க்கையில் வருகின்ற சுக துக்கங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக வேண்டும் என்று இங்க சுட்டி காட்டுகின்றது. அப்போ இங்க வாழ்க்கையை எதிர்கொண்டு பிரச்சனைகளை சந்தித்து அதற்கான செயலில் ஈடுபட்டு மனம் சம்மட்டி அடிகளை பெற பெறத்தான் மன உறுதி உண்டாகும் என்று இங்கே பார்க்கிறோம். அப்போ செயலின் போக்கு மிகவும் ஆழமானது என்று வியந்து பேசுகிறது கீதை. இங்க பகவத்கீதை வந்து இந்த செயலை பற்றி ரொம்ப அருமையான ஒரு அத்தியாயமே இருக்கு. ஏன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து பகவத்கீதையில் வந்து கர்ம யோகம் அப்படிங்கிற அடிப்படையில் செயலை வந்து எப்படி செய்ய வேண்டும் அர்ஜுனா அப்படிங்கிறதுக்காகவே மிகப்பெரிய விஷயத்தை பேசுகிறாரு பகவத்கீதையில். செயலின் செயலற்ற தன்மையை சுட்டி காட்டுவதற்காக பகவத்கீதையினுடைய உபதேசங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போ இங்கே செய்ய வேண்டியதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், செய்யக்கூடாததையும் தெரிந்து கொள்ள வேண்டும், செயல்படாமல் இருப்பது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கே மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அப்போ இங்கே செயல் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்களே, அப்போ நான் என்ன மாதிரி செயல் செய்யட்டும்? ஏன்னா இப்போ மன உறுதி பெற வேண்டுமானால் செயல் தேவை. அப்போ செயல் எப்படிப்பட்ட செயல் நமக்கு தேவை? அப்போ எதை நான் செய்ய வேண்டும், எதை நான் செய்யக்கூடாது, அப்போ இதுவும் நமக்கு வேண்டும் இல்லையா? ஏன்னா பொதுவாக நம்ம காமனாக வந்து படிச்சுக்கிட்டு வரும்போது மன உறுதிக்கான செயல் வேண்டும் என்று சொல்லும்போது அப்போ நம்ம மன உறுதி அடைவதற்கான பல அடிப்படை விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அடிபட்டு உணரும் போது அது செயலின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்த அனுபவம் என்ற என்னவாக இருக்கும்? நமக்கு சில விஷயங்களை நல்லதாக கொடுத்துருக்கும், சில விஷயங்களை கெட்டதாக கொடுத்துருக்கும். அப்போ ரெண்டுக்கும் உண்டான அனுபவங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த அனுபவ அறிவு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா இங்கு செய்ய வேண்டியது எது, செய்யக்கூடாதது எது என்ற விஷயத்திலே அறிவாளிகள் கூட குழம்பி போகின்றார்கள் என்பது தான் இங்கே கீதை உபதேசம். கீதை வந்து அதை தான் சொல்லும், இங்கே எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்ற விஷயத்திலே அறிவாளிகள் கூட குழம்பி விடுவார்கள். ஆகவே செயல்களின் போக்கு மிகவும் ஆழமானது என்று இங்கே பார்க்கிறோம். அப்போ செயல்களின் போக்கு ரொம்ப ஆழமானது அப்படின்னு பார்த்தா செயல்படாமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், கேள்விப்படுறோம், அப்போ செயல்படாமல் நான் இருக்க முடியுமா? இப்போ அர்ஜுனன் அதானே பண்ணுறான், அர்ஜுனன் என்ன பண்ணுறான், போருக்கு போகிறான், அங்கே பார்க்குறான் தன்னுடைய பெரியப்பா சித்தப்பா தன்னுடைய குழந்தைகள் எல்லாருமே இருக்கிறத பார்க்குறான். அப்போ பார்த்துட்டு என்னடா என்னுடைய உறவுகளையே நான் அழித்து இந்த ராஜ்யத்தை நான் பெறுவதா, கண்ணா எனக்கு இந்த ராஜ்யமே வேண்டாம், நான் போரே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஓஞ்சி உக்காந்த பிறகு தான் கீதையை உபதேசிக்கப்படுது இல்லையா. அப்போ கீதை உபதேசம் என்ன, நீ சத்திரியன், நீ போர் செய்து தான் ஆக வேண்டும் என்று கிருஷ்ணன் சொல்கிறார். அப்போ பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஏன் போர் செய்யணும்னு தூண்டுறாரு? அப்பயே உபதேசம் பண்ணலாமில்ல, இங்கே ஒன்றுமே இல்லைப்பா, எல்லாம் மாயா, ஆக எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நீ அப்படியே நிஷ்டைக்கு போய்டு, அமைதிக்கு போய்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு தான் பிரச்சனையே இல்லை, பகவத்கீதை அப்படி முடிச்சிருக்கலாமில்ல. ஏன்னா அதான விஷயமே, நீங்கள் கடைசியாக அங்கே தான் வரப்போறீங்க, எதுவுமே இங்கே உண்மை கிடையாது, மாயை, இங்கே இறைவன் மட்டுமே, பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விட்டுருக்கலாம். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அப்படி சொல்லாமல், இல்லை இல்லை நீ வந்து ஒரு சத்திரியன், நீ போர் புரிந்து தான் ஆகணும், நீ எங்கே கொல்ற, ஏற்கனவே அவங்கெல்லாம் கொல்லப்பட்டது, இங்கெல்லாம் எடுக்கப்பட்ட படம் அப்படி இப்படின்னு அவர் நிறைய விஷயங்களை கீதையில் பேசும்போது செயலை ஏன் அவர் வலியுறுத்துகிறார் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா. அப்போ இங்கே செயல் என்பது ஒரு ஆழமான விஷயம். அப்போ அது ஒரு ஆழமான விஷயம் என்பதனாலே செயல்படாமல் இருக்கவும் இயலாது, சோம்பி இருப்பதால் எதையும் சாதிக்கவும் முடியாது. அப்போ நான் செயல்படாமல் அப்படியே சோம்பேறியாக உட்காந்துக்கிறேன், அப்படியே நிஷ்டையில் உட்காந்துக்கிறேன், தவம் பண்ண போகிறேன், நான் இமயமலைக்கு போகிறேன், அல்லது நான் ஒரு குகையில் போய் ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு போய் ஒளிஞ்சிக்கிட்டாலும் நம்ம அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. ஏனென்றால் அதையெல்லாம் தடைகள். அப்போ செயல்களின் போக்கை அறிய வேண்டுமானால் செயல்பட்டே தீர வேண்டும் என்பதாக இந்த இடத்துல 21 பகுதி சாந்தோக்கிய உபநிஷத்தில் நிறைவு பெறுகிறது. அப்போ நம்ம இப்போ இதை எப்படி ஒரு அழகாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் படி வந்து நம்பிக்கைங்க. எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி, இறைவன் இருக்கின்றான். ஒரே நம்பிக்கை தான், இறைவன் மட்டும் இருக்கின்றான், நான் தேடிக்கொண்டிருப்பது அந்த சத்தியத்தையே. அதுதான் இங்கே நமக்கு தேவையான நம்பிக்கை. வேற ஒரு விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கை வச்சு ஜெயிக்க முடியாது. ஏன்னா வேற எந்த விஷயத்தில் நீங்கள் நம்பிக்கை வச்சாலும் அந்த நம்பிக்கை நிலைக்குமானால் நிலைக்காதில்ல. ஏன்னா நிலையற்ற நம்பிக்கையால் பயன் கிடையாது இந்த உலகத்தில். நீங்கள் என்ன விஷயத்தை வேணால் நம்பிக்கை வச்சு செய்ய முடியுமானா, அது சில டைம் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லாமல் கூட போகலாம், எப்படி வேணால் நடக்கலாம்ல. இப்போ பாருங்களேன், பாராசூட்லேருந்து பறக்கிறது ஒருத்தர் நம்பிக்கை வச்சு தான் பாராசூட்டில் பறக்கிறான். அவன் வந்து ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறான். மேலேருந்து பாராஷூட்டில் குதிக்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, அந்த பட்டனை அழுத்திட்டா அந்த பாராஷூட்டை விரிஞ்சிக்கும், அப்போ நம்ம கீழே விழமாட்டோம், தப்பிச்சிக்குவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவன் பாராஷூட்டில் பயணிக்கிறான். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த பாராஷூட்டு வேலை செய்யாமல் போய் அவன் எங்கே விழுறான், கீழே வந்து விழுந்து இறந்து போகிறான். அப்போ நிறைய பேருக்கு அந்த பாராஷூட்டு ஃபெயிலியர் ஆகிருக்குல்ல. அது மாதிரி விமானத்தில் போகிறதுல நிறைய பேர் நம்பிக்கை வச்சிருக்கு தான் போகிறோம். என்னங்க விமானம் இல்லை, இன்றைக்கோ ஒரு விமான விபத்துக்காகுது, அதுக்காக நான் விமானத்திலே போகாமல் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம விமான பயணம் பண்ணுறோம், நம்பிக்கை வச்சு தான் பயணம் பண்ணுறோம். ஆனாலும் அந்த நம்பிக்கையை சிதைக்கின்ற செயல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சில விமானங்கள் வெடிச்சு போகுது, சில விமானங்கள் விபத்துக்கு உள்ளாகுது. அப்போ அதுக்காக நம்ம வந்து அதில் பயணம் பண்ணாமல் இல்லைன்னாலும் இங்கே முழுமையான நம்பிக்கை அதன் மீது வைக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, இந்த உலக பொருட்கள் எதன் மீது நீங்கள் முழுமையான நம்பிக்கை வைக்க முடியாது. ஏனென்றால் அந்த நம்பிக்கை சிதைந்து போகலாம். என்று வேண்டுமானாலும், எப்போது வேண்டுமானாலும், எந்த வினாடியிலும் சிதைந்து போகலாம். ஆனால் சிதையாத நம்பிக்கை ஒன்று இருக்கிறது, அது இறைவன் மீது இருக்கின்ற நம்பிக்கை. இறைவன் இருக்கின்றான் என்ற நம்பிக்கை, நான் தேடிக்கொண்டிருப்பது அந்த சத்தியமே என்ற நம்பிக்கை, அதுதான் நம்மிடத்திலே வந்து லட்சியமாக இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்கிறார். இங்கே சனத்குமாரர் மகரிஷி நாரத மகரிஷிக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்து அந்த நம்பிக்கையை வந்து எங்கே விதைக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறார். அது இறைவன் மீது விதைக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏன்னா நம்பிக்கைங்கிற விஷயம் இறைவன் மீது விதைக்க வேண்டும். அப்போ அதுக்கு நிஷ்டை தேவைப்படுது, அதுக்கு தான் லட்சியம் தேவைப்படுவது. அப்போ நம்பிக்கை இருந்தாலும் அது நிலையாக வாழ்க்கை முழுவதும் ஒட்டி கொள்ளுகின்ற பொழுது தான் அது நிஷ்டை ஆகின்றது என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அப்போ நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய லட்சியமாகவே மாறிவிடுவதனால அது நமக்கு நிஷ்டை என்று இங்கே பார்க்குறோம். அப்போ இது எளிமையாக எப்படி புரிஞ்சிக்கலாம், நம்பிக்கை ஈக்குவல் டு விதை. அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை வந்து விதைக்கு சமம். இப்போ நிஷ்டை அப்படின்னா அது வேரூன்றிய மரம், மண்ணிலே வேரூன்றிய மரமாக மாறிவிடுகிறது. அப்போ நீங்கள் ஒரு விதை அப்படிங்கிற விஷயத்தில் நம்பிக்கையை விதைச்சிட்டிங்கன்னா அது பின்னாடி ஒரு பிரம்மாண்ட ஆழமரமாக மாறி வேரூன்றி நிற்கிறது. அதற்கு பிறகு யாரும் அதை அசைக்க முடியாது. ஏன்னா அது வந்து பல விழுதுகளை விட்ட மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக, பிரம்மாண்ட ஆலமரமாக மாறி நிற்கும். அப்போ அப்படிப்பட்ட வேரூன்றிய மரத்திற்கு பெயர் தான் நிஷ்டா. ஆனால் விதை என்ன, நம்பிக்கை. அப்போ நம்பிக்கை என்ற விதையை நம்ம விதைத்தால் மட்டும்தான் நமக்கு நிஷ்டை கைகூடும் என்று இங்கே சாஸ்திரம் அழகாக சொல்லி கொடுக்கிறது. அப்போ சாதாரணமாக வந்து நான் நம்புகிறேன் என்பதிலிருந்து, ஒரு விஷயத்தை நான் நம்புகிறேன் என்ற ஒரு சாதாரண விஷயத்திலிருந்து அதே சத்தியத்தில் மட்டுமே நான் நிலைத்திருக்கின்றேன் என்ற பக்குவ நிலை. இங்கே வந்து ஒரு விஷயத்தை நான் சாதாரணமாக நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த சத்தியமாகவே நானே இருக்கின்றேன், அந்த சத்தியமாகவே நான் நிலைத்து விட்டேன் என்று சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை தான் இங்கே நிஷ்டை என்று சாஸ்திரம் சொல்லுது. நிஷ்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது அந்த சத்தியத்தில் நான் வேரூன்றி விட்டேன், அந்த சத்தியத்தில் நான் இணைந்து விட்டேன், நிலைத்து விட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு பக்குவமான நிலையைத்தான் இங்கு நிஷ்டை என்று சாஸ்திரம் சுட்டி காட்டுகிறது. அதுதான் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று இங்கு அறிவுறுத்தப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் லட்சியத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அருமையாக சொல்லி கொடுக்குது, அதுதான் ஆனந்தம் என்று கூறி இப்போ இந்த உபநிஷத்தினுடைய இந்த பகுதியை நான் நிறைவு செய்கின்றேன். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. ஓம் தத்சத்.